அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அல்வேண்டி பாடுகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அல்வேண்டி பாடுகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் இறை வார்த்தை திருமுழுக்கு யோவானுடைய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க அவரை போல நாமும் துணிந்து எல்லாவற்றையும் எடுத்துரைத்து வாழ்கின்ற மக்களாய் இருக்க நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. திருமுழுக்கு இவருடைய வாழ்க்கையை தியானிக்கின்ற அதே வேளையில் முதல் வாசகத்திலே எப்படி கடவுள் எரேமியாவை அழைத்தும் தன்னுடைய வார்த்தையை அவர் தம் நாவிலே வைத்தும் அவர் வழியாக அவர் அளப்பரிய காரியங்களை செய்தாரோ தம் திருவுளத்தை எல்லாம் வெளிப்படுத்தினாரோ அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இன்றைய நாளில் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இறை வாக்கினர் எரேமியாவைப் போல திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை ஆண்டவர் எந்த நேரத்தில் யாரிடத்தில் அனுப்புகின்றாரோ எதை தெரியப்படுத்த விரும்புகின்றாரோ அதை அச்சமின்றி துணிந்து எடுத்துரைக்கின்ற ஒரு வரத்தை இத்திருப்பள்ளியிலே நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் குற்றங்கள் பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாள் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 வசனங்கள் 11 முதல் 16 வரை மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்குரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல் இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களையெல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன், நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொள்வீர்களாயில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 69 பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும்.
எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிமை படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு சேவை சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழித்தாரும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயோ எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1-12 முடியும். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோதும் இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தம் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார், இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோதும் தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டும் யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய நாளில் இருபெரும் மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை நாம் வாசகங்களிலிருந்து வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எரேமியா, திருமுழுக்கு யோவான். இந்த இருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே தனிப்பெரும் அன்பிற்கும் தனிப்பெரும் மதிப்பிற்கும் தனிப்பெரும் அழைப்பிற்கும் உரியவர்கள். சிறு பையனாக இருக்கிற பொழுதே ஆண்டவருடைய அழைப்பு எரேமியாவிற்கு வருகிறது. நான் சிறுவன் தானே என சொன்ன பொழுது, நீ சிறுவன் என சொல்லாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கட்டவும் நடவும் என மிகப்பெரிய வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் எரேமியாவிற்கு கொடுத்து அவரை பணிக்கு அனுப்புகிறார். எரேமியாவுடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்களை அவர் ஆண்டவருக்காய் அனுபவிக்க வேண்டிய காலத்திலும் கூட ஆண்டவர் ஒரு நாளும் அவரை கைவிடவில்லை. எதற்காக அழைத்தாரோ அந்த பணியை நிறைவாக எரேமியா செய்கிறபடியாக ஆண்டவர் அவரோடு துணையாக இருக்கிறார். திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். தன் தாய்க்கும் தன் தந்தைக்கும் காலம் மிக மிக பிந்தியவராய் காலம் தள்ளி பிறக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் இவருக்கும் என சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பாலைவனத்திலே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையினை வாழ்ந்து மக்களையெல்லாம் மனமாற்றம் அடைவதற்கான அழைப்பை கொடுத்து திருமுழுக்கினை கொடுத்தது மட்டும் இவருடைய பணியாக அமைந்து விடவில்லை. தன் சமகாலத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இவர் எதிர்கொள்கிறார். அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர் தன்னுடைய கருத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை சொல்லுகிறபடியாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். வாயை மூடிக்கிட்டு, நம்ம உண்டு, நம்முடைய வனம் உண்டு, நம்முடைய குகை உண்டு, சாக்கடல் உண்டு, யோர்தான் உண்டுன்னு சொல்லி ஒரு தனிமையான வாழ்வோடு தன்னை முடித்து கொள்ளவில்லை. சமகாலத்தில் உயர்மட்டத்தில் வாழ்ந்த மக்கள் என்றாலும் கூட அவர்கள் செய்த தவறையும் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பல்வேறு கதை மாந்தர்களை விளையத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு கதை மாந்தர்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிடித்தவர்களாய், அவர்களுடைய கூற்றாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மை தொடும். நாமளும் நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்கிற எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றிலும் ஒரு மனிதரை வெளிப்படுத்துவோம். ஒருவேளை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இதை கடவுளுக்காய் நம்ம காணிக்கையாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அப்பொழுது நீங்கள் செய்கிற காரியம் அது ஆபிரகாமை ஒத்துருக்கும். ஆபிரகாம் செஞ்ச காரியம் அப்படி தான், தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், நூறு வயதில் தனக்கு கிடைக்கப்பட்ட மகன் இருந்தாலும் கடவுள் கேட்ட பொழுது மறுவார்த்து சொல்லாம அப்படியே கொடுத்தார். அதுபோன்ற சூழலில் நாம் ஆபிரகாமை நம்பளையாக வெளிப்படுத்துகிறோம். நம்மோடு பிறந்து வாழ்ந்த சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறாங்க. நமக்கு வர கஷ்டங்களில் 90% பிரச்சனை அவங்கள்ட்ட தான் வருது. அனுதினமும் பொழுது விடிஞ்சிலிருந்து பொழுது சாயல வரைக்கும் பிரச்சனை வருது. இருந்தாலும் ஒரு சூழலில் அவர்களை நாம் பழி வாங்குவதற்கு, அவர்களை தண்டிப்பதற்கான ஏற்ற இடத்தில் நாம் இருக்கிற பொழுது கூட, பரவாயில்ல என்னோடு பிறந்தவர்கள் தானே, என் உறவு தானேன்னு சொல்லி அவர்கள் குற்றங்களை எல்லாம் நாம் பொறுத்து கொள்ளுகிற பொழுது நம் வழியாக யோசிப்பு வெளிப்படுவார். இன்னொரு கட்டத்தில் பார்க்குறோம், தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. நம்மெல்லாம் ஒரு கம்பெனியில், ஒரு ஸ்கூலில், இதான் இடத்துல ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருப்போம். நமக்கு கீழ் பார்க்குறப்ப ஏகப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், பணியாளர்களாக இருக்கட்டும், கடவுள் கொடுத்துருப்பார் இவெல்லாம் நீங்கள் வழி நடத்தணும்னு சொல்லி. ஆனால் தினமும் பிரச்சனையாக இருக்கும். அந்த பணியாளர்கள் சொல்வதை கேட்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகள் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அது இன்றைக்கெல்லாம் ஒரு ஆசிரியராய், ஒரு ஆசிரியராய் ஒரு பள்ளிகளில் பணி செய்வது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியமாக இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு எதை நல்லதாக சொல்கிறது ஒன்றும் புரியவே இல்லை. நல்லது சொன்னால் பிள்ளைங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலை. ஒரு காலத்தில் எவ்வளோ அடித்தாலும் சரி, வாங்கிட்டு அடித்தது என் டீச்சர் தானே சொல்லி அந்த பாசத்தை வளர்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் நீ டீச்சர் நல்லது சொன்னால் கூட அதை எதிர்விதமாய் புரிஞ்சுக்கிட்டு போய் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு, அதனால் அந்த ஆசிரிய பணிக்கும் அந்த பள்ளிக்குமே மிகப்பெரிய பிரச்சனை வருகிற அளவுக்கு சூழல் அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட, ஒருவேளை நீங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு, இது கடவுளுடைய திருவள்ளமாக கூட இருக்கலாம், இதுவரை வழி நடத்துகின்ற பொருள் வருகின்ற பிரச்சனைகள்லாம் நான் எதிர்கொள்கிறேன், இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் வழியாக மோசே வெளிப்படுவதாக நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே நம் வழியாய் ஏதோ ஒரு விவிலிய நிகழ்வும், ஏதோ ஒரு விவிலியத்தினுடைய கதை மாந்தரும் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார். இதை மறுக்கவே முடியாது. நல்லது செய்வது மட்டும்னு கிடையாது, தீமை சிறப்பு சூழல் வரும். ஒருவேளை நம்மளை நம்பி இருக்கிற ஒரு நண்பனை, ஒரு உறவை நாம் ஏமாத்துகிற பொழுது, அந்த உறவுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது, நம் வழியை அந்த நேரத்தில் யார் வெளிப்படுவான்னு உங்களுக்கே தெரியும். அது யூதாசா கூட இருக்கலாம். ஒருவேளை நம்மளை ரொம்ப நம்பி இருக்கிற ஒரு மனிதனை ஒரு கஷ்டமான சூழலில், எனக்கு இவங்களாம் தெரியாதப்பன்னு சொல்லி ஓடி போயிடணும்னு சொன்னோம், கடனை வந்து கழுத்தை நெரிக்கிறப்ப, சரி சரி நம்ம இவங்கள்ட்ட போவோம், போனால் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்மளை நோக்கி வருகிறப்ப நம்ம கையை விரிச்சிட்டோம், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம், அவங்க இங்கிட்ட வரதை பார்த்தோன்னா அப்படி வீட்டை போட்டு ஓடுறேன்னு சொன்னால், கடைசி நேரத்தில் இயேசுவை கையை கழுவிட்டு போன எல்லா சீடர்களை மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருதை பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் கடவுளே தெரியாமல் குடிச்சு கிடிச்சு வாழ்ந்திருப்போம், புகை பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடைச்சிக்கிட்டு கண்ட கெட்ட பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம். ஆனால் கடவுளுடைய அழைப்பு பெற்ற பிறகு, இயேசு இறந்த பிறகு, இயேசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பவுலை போல அந்த வாழ்க்கையாக இருக்கும். இப்படி எல்லா சூழலிலுமே நம் வழியாக யாரோ ஒரு விவிலிய கதை மாந்தர், ஏதோ ஒரு விவிலியத்தினுடைய மதிப்பீடு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு பார்க்குறோம் பாருங்கள், நற்செய்திகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் கொடுக்குறார். பல மனிதர்கள் விவிலியத்தில் வராங்க, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான், ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் சொல்லுகிற செய்தி ரொம்ப பெரியதாக இருக்கும். முதலில் பார்க்கிறோம் ஏரோது. இந்த ஏரோதனுடைய வாழ்க்கை சூழல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்குறோம். தெரியாமல் வார்த்தையை விட்டுறது. ஏரோதுவுக்கு திருமுழுக்கியவானை கொலை செய்ய வேண்டும் என்கிற சூழலே கிடையாது, என்கிற விருப்பமே கிடையாது. ரெண்டு காரியம், திருமுழுக்கியவான் அவருக்கு எதிராக ஒன்றும் தப்பு செய்யலை, ரெண்டாவது மக்கள் திருமுழுக்கியவான் மீது நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருந்தாங்க. ஆகவே இவருக்கும் மக்கள் அவரை ரொம்ப நல்லவர் நினச்சதால் மக்களுடைய கருத்துக்கு இவர் அஞ்சு நடக்கிறார். ஒரு மன்னனாக இருந்தாலும் ஏறுது அஞ்சு நடக்கிறார். ஆனால் தன்னுடைய சுய நினைவு இல்லாத சூழலில் அதிகமாக குடிச்சிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார்னு பார்க்குறோம் பாருங்களே, தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுறார். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். இதை இந்த பிரச்சனை எங்கே இருக்கும் தெரியுமா, கிராமங்களில் பல வீடுகளில் இந்த பிரச்சனையை பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா குடும்ப சொத்தை பறிச்சிருவாங்க. எப்படி குடும்ப சொத்தை பறிச்சாங்கன்னு தெரியாது. எங்கேயாவது போனப்போ அந்த அப்பா குடிச்சுப்பிட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு வெத்து பேப்பரில் கை நாட்டை வச்சுட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவார். இதை உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உறவுக்கு நடந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது மிகைப்படுத்த சொல்வதல்ல, கிராமங்களில் அப்பொழுது இப்பொழுதுக்கும் நடைபெறுகிற யதார்த்தம் தான். சொத்தை தெரியாமல் வாங்கிறது, கூட்டு போய் ஊற்றி கொடுத்த உடனே மறந்துடுறது. நம்ம வீடு எப்படிப்பட்டது, நமக்கு என்ன பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கோமே, இந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என்ன சொத்து இருக்குது, நம்ம என்ன உழைக்கணும் தெரியாமல் குடித்தோடனே போதும் தலைக்கிறோம் ஒன்று குடும்ப அப்பிள்ளைன்னு சொல்லி அங்கங்கே கையெழுத்த போட்டுறது, நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் வீதியில் வாழ்க்கையை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. ஏரோதுடைய சூழல் இதுதான். ஏரோது தெரியாமல் அந்த இடத்துல வார்த்தையை விட்டுட்டாரு, என் ராஜ்யத்தில் நீ பாதியை கிட்ட கொடுப்பேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த சின்ன பெண்ணு ரொம்ப தெளிவாக திருமுழுக்கியோட தலையை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வாங்கினதை பார்க்குறோம். இன்றைக்கி நகர்ப்புறத்தில் இருக்கிற பிரச்சனை இப்படி தான். நமக்கு பார்த்தோன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு வருவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காப்பீடு திட்டம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி. அந்த வருகிற நண்பர் வந்து நமக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு தலைவனோ தலைவியோ கலந்து ஆலோசிக்காமல் ஆ போட்டலாம் வாங்க, மாத ஊதியமே கம்மியாக தான் இருக்கும், அதில் வர ஊதியம் இன்றைக்கி வாழ்வதற்கே அவங்களுக்கு பத்தாமல் இருக்கும், இதை நாளைக்கு சேமிக்கிறோன்னு சொல்லி சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இப்போ இந்த நிப்பாட்டினம்னா கட்டின காசும் போச்சு, நிப்பாட்டவும் முடியலை, ஏற்கனவே கையில் காசு இல்லைன்னு சொல்லி முழுமையான விழிப்புணர்வோடு இல்லாத நேரத்தில் நாம் ஒரு வார்த்தையை விடுறோம், நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த வார்த்தையும் அந்த முடிவும் நம்மை பின்னால் ஒரு நாள் கண்டிப்பாய் காயப்படுத்தும், கேள்விக்குட்படுத்தும். இது ஏரோதுடைய வாழ்க்கையில் நடந்தது, நாமும் இதை கடந்து கொண்டிருக்கிறோம். ஏரோது அவசரப்பட்டு விட்ட வார்த்தையினால் ஒரு மிகச்சிறந்த மனிதன் திருமுழுக்கு யோவான் தன் உயிரை அவர் இழக்கும்படியாக மாறி போயிருது. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையில் இப்படி எந்தெந்த நாட்கள்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு வாழ்ந்தைய நினச்சி பாருங்கள். இந்த பெண்ணு பார்க்க போகிறப்ப, மாப்பிள்ளையை பார்க்க போகிறப்ப, அங்கே போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு ரொம்ப புதுசாக இருக்கும், பெரிய பணக்கார மாதிரி இருக்கும், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. நாங்கள் மாப்பிள்ளைக்கு இத்தனை பவுன் போட்டுறோம், வண்டி வாங்கி கொடுத்துறோம், காரம் வாங்கி கொடுத்துறோம், இத்தனை லட்சம் காசை கையில் கொடுத்துறோம்னு சொல்லி வசதி இருக்கிறவர்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கூட வந்திருக்க உறவுக்காக போன இடத்துல நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துறான்னு சொல்லி அங்கே வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக கடனை வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வட்டியை கட்டிக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் வாழ்கிற குடும்பங்கள் இங்கே நிறையா இருக்குது. ஆகவே நாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் தேர்ந்து தெளிந்து பேசுகின்றவர்களாய் செய்கிறவங்களாக இருக்கணும். அடுத்து பார்க்குறோமே அந்த ஏரோதியால், அந்த ஏரோதியால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஈசாக்க கூப்பிட்டு சொல்லுவார், ஏசாட்டை எனக்கு வயசாகிருச்சுப்பா, நீ வேட்டுக்கு போயிட்டு நீ கறி கொண்டு வா, நீ எனக்கு கறி கொடுத்த அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசிரியர் வழங்குவேன்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை ஏசாட்டை ஈசாக்க சொல்லுகிற பொழுது ரெபேக்கா ஈசாக்கோட மனைவி அதை ஒட்டு கேட்டுட்டு தன் அன்பு மகனான யாக்கோவை கூப்பிட்டு உங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்கிறாரு, ஏசாட்டை நீ அவனுக்கு முன்னாடி போயிட்டு கறியை வாங்கிட்டு நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் உங்கள் அப்பாட்ட கொடு, உங்கள் அப்பா உனக்கு ஆசி வழங்குவார்னு சொல்லி ஏசாவுக்கு போக வேண்டிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு தட்டி பறிக்கிறதுக்கு எப்படி அந்த இடத்துல அந்த தாய் ஒரு காரணமாக இருந்தாங்களோ இன்றைக்கி பார்க்குறோமே. அந்த சிறுமி அவராக போயிட்டு திருமுழுக்கவன் தலையை கொடுங்கன்னு சொல்லவில்லை, அந்த சிறுமியை அந்த தாய் தவறாக பயன்படுத்துகிறார். அந்த சிறுமியை அந்த தாய் தவறாக பயன்படுத்துவதை பார்க்கும். இன்றைக்கி ஏரோதியாளை போல பிறரை பழிவாங்க துடிக்கிற மனம் கொண்ட வஞ்சகம் நிறைந்தவர்கள் வாழ்கிற ஒரு பூமியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பெண்மணிகளை நாம் பார்க்கலாம், எத்தனையோ பேர் தன் பிள்ளைகளை தவறாய் வழி நடத்துகிறவங்க இருக்காங்க, மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்திற்காய் காத்திருக்கிறது. எப்போ நேரம் கிடைக்கும் சூழல் கிடைக்கும் அசிங்கப்படுத்தலாம், எப்போ நேரம் கிடைக்கும் அவங்கள காயப்படுத்தலாம். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை தனியாக போய் பார்த்து பேசி அந்த பிரச்சனையை முடிவு பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் கூடி வரப்போ, நாலு பெரிய மனுஷங்க கூடி வரப்போ அந்த பொது இடத்துல அவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளால் காயப்படுத்துகிற கதாபாத்திரங்கள் பெண்மணிகள் நிறைய பேர் நம்ம மத்தியில் வாழ்வதை பார்க்கலாம். இது கோயிலில் பார்த்தோம்னா அவங்க நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க, நல்ல படித்த ஒரு பெண்மணியாக இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, இல்லாட்டி குடும்பம் ரொம்ப மிகச்சிறந்த பின்புலமாக இருக்கும். ஒரு பங்கு பெற கூட்டம் நடக்கிறப்ப ஒரு எளிய பெண்மணி அவருடைய கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியாது. இவ எப்படி என் கருத்துக்கு எதிராக கருத்தை சொல்லலான்னு சொல்லி எப்போ நேரம் கிடைக்கும் பணம் பொருள் படிப்பை வைத்து அவர்களை மட்டப்படுத்துவதற்காக காத்திருந்து சூழல் அமையிறப்ப அவங்களை கஷ்டப்படுத்துவதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிள்ளைங்களை தப்பாக வழிநடத்துகிற பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் முக்கியம்னு சொல்லி தர மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம தெருவில் பார்க்குறோம் பாருங்களேன், சாலைகளில் பயணப்படுறப்ப நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விடுறது, நீ போ பிச்சை எடுத்துட்டு வா. அங்கே இருக்கிற தாய்க்கு தகப்பனும் கைகால் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் தன் பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துறது அந்த பிள்ளைங்களுடைய பரிதாப நிலையை பார்க்கிற பொழுது, ஒருவேளை அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் கூட பிச்சை போடுவோமான்னு தெரில, அந்த பிள்ளைங்க வந்து நின்று கையெடுத்து நிற்கிறப்ப வேதனையோடு இருக்கும். இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் தங்கி முறையாக மூணு வேளை சாப்பிட்டு படிப்பதற்கான எத்தனையோ இல்லங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, எல்லா மறைமாவட்டங்களிலும் இதுபோல் பள்ளி செல்ல முடியாமல் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காய் அவர்களுக்காய் படிப்பு இருப்பிடம் உறைவிடம் சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறதுக்கான எத்தனையோ மையங்கள் இருக்குது. ஆனால் இந்த தாய்மார்களுக்கு இந்த தகப்பன்களுக்கு அவர்களுக்கான கல்வி முக்கியமல்ல, உடை உணவு முக்கியமல்ல, அவர்கள் வழியாய் பெறுகிற அந்த காசு முக்கியம்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சின்ன வயசுலேயே பயன்படுத்துவாங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி போகும், எதிர்காலத்தை எப்படி போகும்? சின்ன வயசில் படிக்காதவன் வெக்கத்தை விட்டு கை கையேந்தி பிச்சடிக்க கற்றுக்கிறவன் எதிர்காலத்தில் சாகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலிலும் நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்முடைய பிள்ளைகளையோ நம் உறவுகளையோ எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? பிறரை பழிவாங்க துடிக்கிறோமா? நேரம் வறுமுறை காத்திருந்து பழிவாங்க துடிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அப்படி நாம் ஒருவேளை பழிவாங்குகிறோம் என்று சொன்னால் நம் வழியாய் ஏரோதியாளினுடைய மனநிலையும் அவருடைய வாழ்க்கையும் தான் வெளிப்படுது என்பதை மனசில் வச்சுக்கணும். மூணாவது பார்க்குறோம், அந்த சின்ன பெண்மணி சலோமியை பார்ப்போம். ஒரு இடத்தார் கைப்பிள்ளை மாதிரி, இடத்தார் கைப்பிள்ளை மாதிரி அரசன் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்றப்ப, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அந்த பிள்ளை ஒருவேளை குழந்தைத்தனமாக கேட்டிருக்கலாம், ஆசையில் தனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனால் தன் தாயை நோக்கி போகிறார். இந்த தாய் சொன்ன உடனே அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லிடுறது, திருமொழிக்கவனுடைய தலையை கொடுங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? இந்த சின்ன பிள்ளைக்கு எதிராக திருமொழிக்கவன் என்ன செய்தார்? இந்த திருமொழிக்கவன் கொலை செய்யப்படுவதால் இந்த சின்ன குழந்தைக்கு வருகின்ற, இந்த பெண்ணுக்கு வருகிற லாபம் என்ன, மகிழ்ச்சி என்ன, ஒன்றுமே இல்லை. தான் கேட்பதால் வரப்போகிற விளைவை உணராதபடி இன்னொருத்தருடைய கைப்பாகவையாய் மாறி போகிற வாழ்க்கை நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறையா இருக்குது. இன்றைக்கி டிவியை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இளைஞர்களுக்கு அரசியல் குறித்த அறிவு வந்திருக்கு, சந்தோஷம்தான். அரசியல் குறித்த விழிப்புணர்வு வந்துரு, சந்தோஷம்தான். இந்த கடந்த வாரம் கூட ஒரு மாணவி இறந்து போன பிறந்த அந்த மாணவிக்காய் கொதித்தெழுந்த நிறைய மனிதர்களில் இளைஞர்கள் தான் அதிகம். தப்பே சொல்லலை, ஆனால் சொல்ல வரேன், எந்த விதத்தில் நம்முடைய எதிர்ப்பை உணர்வுகளை காட்ட வேண்டும் என்கிற அறிவில்லா தள்ளம். நான் ஒரு முறை சின்ன சமையல் என் பங்கில் இருக்கிறப்ப ஒரு ஃபாதரும் ஒரு இளைஞனும் வராங்க. அந்த பங்கை சார்ந்தவர்கள் ஃபாதர் சொல்கிறாரு, சாமி நம்ம போராடணும், சாமி போராட்டம் நடத்தினா மட்டும்தான் நம்முடைய குரல் வெளியே கேட்கும். சரி போராடலாம், எப்போ ஃபாதர் போராடலாம்? அனுமதி வாங்கக்கூடாது ஃபாதர், அனுமதி வாங்கினா நமக்கு ஒரு ஓரத்தில் ஒரு மூளை இடம் கொடுப்பாங்க, நம்ம அங்கே போய் நிற்போம் கத்துவோம், யாருக்கு தெரிய போகுது, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் போடுவாங்க. அனுமதி வாங்காமல் இந்த ரோடை மறைச்சோம்னு வச்சுக்கோங்களே, அது பெரிய டிராஃபிக் ஆகும், டிராஃபிக் ஆச்சுன்னா பரபரப்பாகும், பரபரப்பானால் நம்மள்ட்ட கேட்பாங்க என்னன்ட்டு. அப்போ சொன்னோம்னா அது ரொம்ப ஃப்ளாஷ் ஆகும் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கேட்டு, இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. சாமியார் சிஸ்டர் நீங்களும் நானும் போய் ரோட்டில் உட்காரலாம் ஃபாதர், நம்ம போய் ஜெயிலில் நம்மளை பிடிச்சி போட்டால் கூட நம்மை வெளியில் எடுப்பதற்கு நமக்கென திருச்சபை இருக்கிறது, வழக்கறிஞர்கள் வருவாங்க. ஒருவேளை நீ பண்ணுறது தப்பான காரியம், அறிவில்லாமல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்கன்னா கூட நம்ம போர் இடத்துல நமக்கு மூணு வேளை சாப்பாடும் திருப்பொழியும் உடையும் உறைவிடமும் மாதம் மாதம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய பாக்கெட் மணியாவது கொடுப்பாங்க ஃபாதர். இல்லை நம்ம ரொம்ப தப்பே பண்ணுறோன்னு சொன்னாலும் கூட நம்மளை எங்கெங்கேயோ டிரான்ஸ்ஃபர் மாற்றி போட்டாலும் நமக்கு மூணு விஷயம் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும், உணவு உடை உறுப்பிடம் ஃபாதர். ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க இந்த பையனுக்கு, அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி ஒரு 75 கேஸ் உனக்கு வாங்க ரெடியாக இருக்கியா? இந்த பையன் நம்ம கூட வந்து உட்கார்றனால இவனுக்கு ஒரு கேஸ் வருதுன்னு சொன்னால் இவனுடைய வாழ்க்கை, அவனை நம்பி இருக்கிற அவனுடைய பெற்றோருடைய எதிர்காலம், ஒருவேளை இந்த பையன் வீட்டில் இருந்தால் மூத்த பையனாக இருந்தது, இவனுக்கு கீழே ரெண்டு தங்கச்சிங்க இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு ஃபாதர்? அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? ஒரு பாஸ்போர்ட் ஒரு கடவுச்சிட்டு வாங்க முடியுமா அவனால்? எதிர்காலம் கேள்வி இல்லையா? ஆகவே நம்முடைய நிலையிலிருந்து நாம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது, அவங்க லெவல்லிருந்து யோசிக்கணும். இதுபோல் பல இடங்களில் முன் யோசனை இல்லாமல் களத்தில் இறங்கி ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் கை தட்டிடுவாங்க, உற்சாகப்படுத்திடுவாங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்லி, ஆனால் பின்னாடி வருகின்ற வேதனையை அனுபவிக்கின்றவர்களை நாம் தான் இருப்போம். எடுத்தார் கைப்பிள்ளையை ஒரு நாளும் நாம் மாறிப்போகவே கூடாது. எனக்கு இது பிடிக்கலை, இது சரின்னு படலைன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து விலகி செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அப்படின்னா வருகின்ற பின் விளைவுகள் உங்களை தூண்டவங்க முதுகில் விழப்போகிறதில்லை, நம் முதுகில் தான் விழப்போகிறதே. எடுத்தார் கைப்பிள்ளையாக செயல்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஒரு சிறுமியைப் போல நாமும் மாறுகிறோம். அடுத்து பார்க்குறோமே திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானோடு நாம் முதல் வாசகத்தினுடைய எரேமியாவையும் சேர்த்து பார்க்கலாம். எரேமியா போய் சொல்கிறாரு, கடவுளுடைய தண்டனை உங்கள் மீது வரப்போகிறது சொல்லும் போது மக்கள் எல்லாம் கூடின்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயா இந்த மகனை இந்த மனுஷனை நம்ம தண்டிக்காமல் இருக்கிறதுனோ? அவன் பாருங்க நமக்கு எதாவது இறைவாக்கு சொல்கிறான்றப்ப எரேமியா சொல்லுவார், இந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உங்களிடத்தில் சொல்கிறபடியாய் கடவுள் என்னை அமைச்சிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகள் நீங்கள் மனசை மாற்றிக்கோங்க, நீங்கள் மனசை மாற்றினா உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை குறித்து கடவுளும் தன்னை மாற்றிக்கொள்வார். அது உண்மைதான். கடந்த வாரம் நம்ம அதான் முதல் வாசத்தை வாசிச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை சோதம் குமாரா பகுதிக்காக போய் ஆபிரகாம் பேசுவார். 50 பேர் இருந்தா, 45 பேர் இருந்தா, அப்படியே அது 30, 20, 10 வரைக்கும் வந்து நிற்கும். கடவுள் சொல்லுவார், நான் தீயவங்களோட சேர்த்து நல்லவங்களையும் அழிக்க மாட்டேன், 10 பேர் இருந்தால் போதும்னு சொல்லுவார். கடவுள் தன்னை மாற்றிக் கொள்கிறார். ஆனால் எரேமியை பார்க்குறோம் பாருங்கள், அந்த மக்களுக்கு கொடுத்த அழைப்பு, இந்த மக்கள்லாம் என் மக்கள் தானே, எனக்கு தெரிஞ்சவங்க தானே, என் சொந்தக்காரங்க தானே, எப்படி இருந்தா என்ன, முகம் பார்க்காமல் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுகிற பொழுது எரேமியா போல வாழ்கிறோம். திருமூலிக்கவான் இன்னும் ஒரு படி மேலே போகிறார். தப்பு செஞ்சு யாரா இருந்தானே, அது அரசனே என்றாலும் கூட, அது மன்னனே என்றாலும் கூட, அவன் செய்த தப்பு நெற்றிக்கண் திறப்பின குற்றன்ற மாதிரி நான் சொல்லுவேன். நம் மத்தியிலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவரை போல புனித அருளானந்தரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. கடினம்லாம் கிடையாது, யாரும் செய்யாத காரியமும் இல்ல, எல்லாரும் செஞ்சிருக்காங்க. திருமூலிக்கு உனை போல வாழ முடியுதான் பார்க்கணும். கேள்வி கேட்கிறோமா? அதே சமயத்தில் கேள்வி கேட்கிற பொழுது இந்த மறையில் உள்ள சின்ன காரியங்கள்லாம் வச்சுக்கணும். அந்த கேள்வி அந்த ஏகதியாளை போல நயவஞ்சகம் இல்லாததான் இருக்கணும். அந்த சிறுமியை போல இதனுடைய கைப்பாவையே இல்லாதபடி நம்மளாக கேட்கணும். அந்த ஏரோதை போல நாம் சுய நினைவு இல்லாமல் கேட்கக்கூடாது. சுய நினைவோடு தேர்ந்து தெளிந்து இது சரி தப்பு ஆமாம் கடவுள் சொன்ன மாதிரி ஆம்னாம் இல்லைனா இல்லை எடுத்து சொல்வதன் பணின்னு சொல்லி உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள் நம்ம கேள்வி கேட்கிறோமா? இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நாம் எடுத்த முடிவுகளுடைய காரணமாக இருக்கும். நாம் எல்லாம் கூடி வழிபடுகிற ஆலயத்தில் பல்வேறு அவலங்கள் நாம் எல்லாம் கூடி எடுத்த தவறான முடிவுடைய வெளிப்பாடுகளாக இருக்கும். கேள்வி கேட்டிருக்குமா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதனோடு ஒட்டிய இன்னொரு ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசன் ஏரோது மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினானே அந்த மக்கள் எங்கே சென்றார்கள்? இன்னைக்கு அவங்களை குறித்து வெளிப்படையாக நட்சத்திரத்தில் போடவே இல்லை. ஏரோது வருவார், ஏரோதையில் வருவார், அந்த பெண்மணி வருவார், திருமூலிக்கோன வருவார். ஆனால் சொல்லப்படாத ஒரு கூட்டம்னு சொன்னால் அந்த ஏரோது அஞ்சின மக்கள் கூட்டம் எங்கே போனாங்க? அந்த மக்கள் கூட்டத்தினுடைய அமைதி இருக்குது பார்த்தீங்களா, அது பலருடைய உயிரை வாங்கி கொண்டே இருக்கும். காலம் காலமே வாங்கிட்டே இருக்கு. அந்த நாளில் ஒருவேளை அரசரே நீங்கள் செய்வது தவறுனு சொல்லி அந்த கூட்டம் வாய் திறந்திருந்தால், ஏற்கனவே திருமுழுக்கியவானை குறித்து ஏறுவது எண்ணியதும் மக்களை குறித்து அவர் அஞ்சியதும் அந்த நேரத்தில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். திருமுழுக்கியனோட உயிர் போகாமல் இருந்திருக்கும். இந்த கூட்டம் வாயை மூடிக்கொண்டது. பரபாசை விடுதலை செய்யணும் சொல்லி கொஞ்சம் பேர் தானே கத்துனாங்க. ஆனால் அந்த வாரத்தில் ஓசன்னா பாடி உள்ளே கூப்பிட்ட அந்த கூட்டம் அமைதியாக வாயை மூடி நினைச்சு, ஒருவேளை இயேசு விடுதலை செய்யணும்னு சொல்லி ஓசன்னா பாடின உதடுகள் இல்லாமல் இன்றைக்கி இயேசுக்காக வாயை திறந்திருந்தா இயேசுவினுடைய அந்த ரத்தமும் அங்கே சிந்தப்பட்டிருக்க வேண்டிய சூழல் அப்பொழுது வந்திருக்காது. இதுபோல் காலம் காலமாய் அமைதியாக இருக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்களே. அதில் என்னுடைய எண்ணம் மிக சரி என சொன்னால், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அந்த இடத்த தான் இன்றைக்கி ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நல்ல ஒரு அமைப்பை திருச்சபை நமக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. என்ன தெரியுமா? பங்கு பேரவை, பங்கு பேரவை அப்படின்ற அமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. எண்ணி பாருங்கள், இதில் இரண்டு விதமான கருத்துகள் இருக்குது. ஒரு காலத்தில் யாரெல்லாம் நகர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும் குடும்ப குடும்பமாக வாரிசு வாரிசாக பதவிகளை தங்களுக்கு வச்சுருந்தாங்களோ அவர்களே மீண்டுமாய பங்கு பேரவையும் ஆக்கிரமிப்பு செஞ்சிகிட்டு இருக்கிற சூழலும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறோம், பங்கு பேரவைகளிலே பல பேர் உறுப்பினராக வந்துடுறாங்க. எதுக்கு உறுப்பினராக இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. மக்கள் அதிகாரம் மிக மிக பெரியது. ஆனால் இந்த ஏவதனுடைய வாழ்க்கையிலே அமைதி காத்த அந்த ஒரு கூட்டத்தைப் போல, இயேசுனுடைய வாழ்க்கையிலே அமைதி காத்த கூட்டத்தைப் போல, பல சமயங்களில் அதிகாரம் மிக்க இந்த பங்கு பேரவை அமைப்பு அமைதியாகி போயிருது. திருவிழாக்கு எப்போ கொடியேற்றலாம், எப்போ குடியேற்கலாம், எத்தனை தேர் வைக்கலாம், தேரை எத்தனை வழியாக கொண்டு போகலாம், என்ன அன்னதானம் போடலாம், எந்த சாமியாரை கூப்பிடலாம், எவ்வளோ கவரில் காசு வச்சு கொடுக்கலாம், இது மட்டும்தான் சொல்கிறதுக்கு பங்கு பேரவை இன்னைக்கு இருக்குன்ற மாதிரி பல பங்குகளில் இருக்குது. இல்லை, எத்தனை பங்கில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவலங்கள். சும்மா 21 நூற்றாண்டில் இங்கே சாதியே இல்லை ஃபாதர், ஒரு பிரச்சனை இல்லை ஃபாதர், இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சந்தேகம்னு சொன்னால் ஃபோன் அடித்து கேளுங்க, எந்தெந்த பங்குன்னு சொல்கிறேன், சமகாலத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே. அந்த இடத்தில் நல்லதை பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட பங்கு பேரவினுடைய குரலும் கருத்தும் எங்கே போனது? ஒருவேளை எரேமியாவைப் போல, திருமுழுக்கியவானைப் போல நல்லதை விரும்புகின்ற மக்களாய் அந்த அமைப்பு செயல்படுகிற பொழுது அங்கே கடவுளுடைய திருவளம் செயல்படும். பங்கில் இருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்கும் யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதரை, யாரோ ஒரு பங்கு தந்தையை குறை சொல்வதால் ஒரு மாற்றமும் வந்துவிடப் போவதே இல்லை. அதிகாரத்தை திருச்சபை உங்களோடு பகிர்ந்து கொடுத்திருக்கிறதே இந்த மக்கள் கூட்டம், நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும். சுய நினைவோடு தேர்ந்து தெளிந்து விழிப்போடு நம்முடைய கருத்தை என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம் கருத்தை நாம் வெளியே சொல்லாத வரை இன்றைக்கி நற்செய்தியில் வந்த திருமுழுக்கு இவனுடைய மரணத்திற்கு ஏரோதியாலும் பெண்ணு மட்டுமல்ல அமைதி காத்த அந்த ஒரு கூட்டமும் தான் காரணம் என அமைந்திருப்பது போல, இன்றைக்கி நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் காரணம். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாமியாருடைய கை சுத்தம் இல்லை, நிறைய காசு எடுக்கிறார், இங்கே நிதி கணக்கு சரியாக வரதில்லை, இவரையும் ஏன் பூசி கூப்பிட்டு உட்காந்துருக்காங்க, தேவையில்லாமல் இந்த செலவை ஏன் பண்ணுறாங்க, கேட்க வேண்டியது தானே. பங்கு பிரிவினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் அதுதானே. ஆனால் பங்கு பிரிவு என்ன தெரியுமா, பங்கு பிரிவு கூடுறதுக்கு முன்னாடியே டீயும் வடையும் வெளியே காத்திருக்கும். பங்கு பெற கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே எதை பற்றி பேசணும், எதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டே இங்கே வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் மக்களோடு கலந்து ஆலோசிப்பது, மக்களோடு விவாதிப்பது, மக்களிடத்தில் சரி தப்பு என்பதை பேசி அங்கே நல்லதை தேர்ந்தெடுப்பது தான் பங்கு பெறையாக இருக்கணும். இங்கே எப்படி தெரியுமா, ஏற்கனவே வரப்போ சாமியார் எழுதி கொண்டு வந்துடுவார், உங்களிடத்தில் நான் கருத்து மட்டும்தான் கேட்கிறேன், உங்களிடத்தில் நான் அனுமதி கேட்டு வரவில்லை. கருத்து எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னால், எதுக்கு அந்த ஒரு 50 பேர் பூசையில் எழுதி வாசிச்சிடலாமே அந்த கருத்தை. இந்த பங்கில் இதை செய்யலான்னு இருக்கும், இது சரியா தவறா, ஒத்து வருமா ஒத்து வராதா, முறையா முறையற்றதா என்பதை அங்கு விவாதிக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் தலையாற்ற மாதிரி அங்கே வந்துட்டு பங்கு பணியாளர் வந்துட்டு, உங்களிடத்தில் நான் அனுமதி கேட்க வரவில்லை, கருத்து மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன், இதெல்லாம் நான் வாசிப்பேன், இதெல்லாம் நீங்கள் தலையாட்டுங்க, உங்களுக்கு பிடிச்சா ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னால், இதற்காகவா நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், இந்த 50 பேர் தலையாட்டுறதுக்காக ஒரு பங்கு பேர் அமைப்பா, தலையாட்டுறதுன்னா பூசையில் ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை வாசிக்கிற அன்னைக்கு நம்ம கருத்து சேர்த்து வாசிச்சிடலாமே. இல்லை அன்பிற்குரியவர்களே, அமைதி காப்பதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை. நம்முடைய கருத்தை, நம் எண்ணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவ மக்களாய் நாம் வெளிப்படுவோம். ஆக நாம் எண்ணி பார்ப்போம், விவிலியத்தில் எந்த மனிதரை நாம் அனுதினமும் நம் வழியாய் பிரதிபலிக்கிறோம், விவிலியத்தினுடைய எந்த இறை வார்த்தையை நம் வழியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லதை நாம் செய்கிற பொழுது, அந்த நாள் முடிகிற பொழுது நம்முடைய மனைவி நமக்குள் இருந்து பாராட்டை கொடுக்கும், பரவாயில்ல இன்னைக்கு நீ இப்படி வாழ்ந்த, உன் வார்த்தை இப்படி இருந்துச்சு, உன் செயல்பாடு இப்படி இருந்துச்சு, உன் முடிவுகள் இப்படி இருந்துச்சு, இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திச்சாய், இப்படி வழி நடத்துறான்னு சொல்லி, ஒருவேளை தப்பானதை செஞ்சோன்னு சொன்னால் அன்னைக்கு மனசாட்சி சொல்லும், இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை சரியாக அமையலை, இன்னைக்கு நீ முறையாக வாழலை, கடவுளுக்கு ஏற்றபடி வாழ, நம் மனசாட்சி நமக்குள்ளிருந்து ஒரு நீதிபதியாய் நல்லதை கெட்டதை பரிசு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும். உகந்தது எது தெரியுமா, எரேமியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல, கடவுளுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு சொன்னால் அதற்கான ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். சூழ்நிலை கைதியாய், வஞ்சகத்தோடு எடுத்தார் கைப்பிள்ளையாய், அமைதியாய் வாழ்ந்தோன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையினால் நமக்கும் பயனில்லை, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கும் பயனில்லை, நம்மை சார்ந்திருக்கிற அந்த ஒரு பங்கு சமூகத்திற்கு குடும்பத்திற்கு கூட எந்த ஒரு பயனுமே இல்லை. ஆகவே நல்லவர்களை நல்லதை பிரதிபலிப்பதாய் நம்முடைய வாழ்க்கை அமைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள வாணக தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்று இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர்தாமி வாரி வழங்கிய குடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும், அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு எங்களை அழைத்து செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.